விவிலிய தேடல் வேதனை வேள்வியில் யோபு பகுதி 49.
என தர்ம அன்புள்ளங்களே, அந்த இளம் தம்பதியருக்கு பெண் குழந்தை பிறந்தபோது அளவற்ற மகிழ்வில் நிறைந்தனர். குழந்தை ஆண்ட்ரியாவை சுற்றி அந்த இருவரின் உலகம் இயங்கி வந்தது. ஆண்ட்ரியாவுக்கு 4 வயதான போது அரிய வகை நோய் ஒன்று அந்த குழந்தையை தாக்கவே பெற்றோர் இருவரும் நிலைகுலைந்து போயினர். மிகச்சிறந்த மருத்துவர் மருந்துகள் எதனாலும் ஆண்ட்ரியாவை குணமாக்க இயலவில்லை. 5 வயதே நிறைந்த ஆண்ட்ரியா இறந்ததும் இளம் தம்பதியர் முற்றிலும் நொறுங்கி போயினர். உறவுகள் நண்பர்கள் யாரையும் சந்திக்க விரும்பாமல் வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கிடந்தனர். அவர்கள் இருவரின் வாழ்க்கை கண்ணீரில் கரைந்தது.
ஒரு நாள் அந்த இளம் தாய் தான் விண்ணகத்தில் இருப்பது போல் கனவொன்று கண்டார். அங்கு கண்ணை பறிக்கும் வெண்ணிற உடையணிந்த குழந்தைகள் எரியும் மெழுகுத்திரிகளை ஏந்திய வண்ணம் இறைவனின் அரியணைக்கு முன் சென்றனர். அந்த வரிசையில் ஆண்ட்ரியாவை கண்டதும் இளம் தாய் ஓடோடிச் சென்று தன் மகளை அணைத்துக் கொண்டார். ஆண்ட்ரியாவின் கரங்களில் இருந்த மெழுகுத்திரி எரியாமல் இருந்ததை கவனித்த தாய் குழந்தையிடம் காரணம் கேட்டார். ஆண்ட்ரியா அவரிடம், அம்மா, இங்குள்ள வானதூதர்கள் என் மெழுகுத்திரியை மீண்டும் மீண்டும் ஏற்றி வைக்கின்றனர். ஆனால் நீயும் அப்பாவும் சிந்தும் கண்ணீரால் என் மெழுகுத்திரி அணைந்து போகின்றது என்று கூறினாள். கனவிலிருந்து விழித்தெழுந்த இளம் தாய் தன் கணவரிடம் அதை பற்றி கூறினார். தங்கள் கண்ணீரால் ஆண்ட்ரியாவின் மெழுகுத்திரியை இனியும் தொடர்ந்து அணைக்கப் போவதில்லை என்று இருவரும் முடிவெடுத்தனர். தங்கள் மகளின் இழப்பை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டு வாழ்வை தொடர தீர்மானித்தனர்.
அன்பு இதயங்களே, துன்பம் என்ற சுழலில் சிக்கித் தவிப்பதற்கு பதில் அந்த சுழலிலிருந்து வெளியேறி வாழ்வை நம்பிக்கையோடு தொடர்வதற்கு உதவும் கதைகளில் இதுவும் ஒன்று. துன்பம் என்ற புதிருக்கு எளிதான தெளிவான திட்டவட்டமான பதில்கள் கிடையாது. ஆனால் துன்பம் என்ற பள்ளிக்கூடம் சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் பல உள்ளன. அவற்றை பயில்வதற்காகத்தான் நாம் கடந்த ஓராண்டளவாக யோபு நூலில் நம் தேடல்களை மேற்கொண்டு வருகின்றோம். துன்பம், இழப்பு, போராட்டம் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் வேளையில் நாம் என்ன செய்யக்கூடும் என்பதை யோபு நூல் விளக்குகின்றது. இந்த நூலிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை மறைவுரையாளரும் எழுத்தாளருமான ஜான் ஆக்வின் அவர்கள் விளக்கியுள்ளார். முதலாவது பாடம், கடவுள் அறிவார். அன்புள்ளங்களே, காரணம் ஏதுமின்றி தன் வாழ்வில் நிகழ்ந்த வேதனை அனுபவங்களை புரிந்து கொள்ள இயலாமல் யோபு திணறிய போது அவை அனைத்தையும் கடவுள் அறிந்திருந்தார். கடவுள் அனைத்தையும் அறிந்தவர் என்ற உண்மை விவிலியத்தில் பல இடங்களில் கூறப்பட்டுள்ளன. இந்த பாடத்தை தன் சீடர்களுக்கு சொல்லித்தர விரும்பிய இயேசு சிட்டுக்குருவிகளையும் நம் தலைமுடியையும் எடுத்துக்காட்டுகளாக வழங்கியுள்ளார்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 12. 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன.
அன்பு இதயங்களே, எனக்கு நிகழ்வதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்பது துயரங்களில் சிக்கியிருப்போர் அடிக்கடி கூறும் ஒரு கருத்து. ஆயினும் துன்பங்களை மனமுவந்து ஏற்றுக்கொண்ட இயேசு நம் துயரங்களை புரிந்து கொள்ளும் ஆற்றலும் பக்குவமும் பெற்றுள்ளார் என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4 பிரிவில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்.
நம் தலைமைக்குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக.
கண்ணின் மணி போல
யோபு நூல் நமக்கு சொல்லித்தரக்கூடிய 2வது பாடம், கடவுள் நம் துன்பங்களுக்கு எல்லை வகுக்கின்றார்.
அன்பு நெஞ்சங்களே, யோபின் வாழ்வில் துயரங்களை உருவாக்க சாத்தான் முன்வந்தபோது இறைவன் சாத்தானுக்கு எல்லைகள் வகுத்தார். யோபின் உடைமைகளை அழிக்கும் சாத்தான் யோபை தொடக்கூடாது என்று இறைவன் முதலில் கூறினார். ஆண்டவர் சாத்தானிடம், இதோ அவனுக்குரியவையெல்லாம் உன் கையிலே, அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார். தன் உடைமைகளையும் புதல்வர் புதல்வியரையும் இழந்தாலும் இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை என்பது தெளிவானதும், சாத்தான் யோபின் உடல் மீது அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்ள துணிந்தபோது ஆண்டவர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையிலே, அவன் உயிரை மட்டும் விட்டுவை என்று கட்டளையிட்டார். நம் ஒவ்வொருவருக்கும் வரும் துன்பங்களின் அளவு காலம் அனைத்தும் ஆண்டவருக்கு தெரிந்ததே.
அன்பு நெஞ்சங்களே, யோபு நூலில் நாம் கற்றுக்கொள்ளும் மூன்றாவது பாடம் ஏன் என்பது புரியாத புதிர். யோபு நூல் முழுவதும் ஏன் என்ற கேள்வி பல வடிவங்களில் வலம் வருவதை நாம் உணர்கின்றோம். யோபின் நண்பர்களான எலிப்பாசு, பில்தாது, சோப்பார் ஆகிய மூவரும் யோபு ஏன் துன்புறுகிறார் என்ற கேள்விக்கு அவர்களாகவே ஒரு பதிலை தீர்மானித்துக் கொண்டதோடு அந்த பதிலை யோபு ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் வற்புறுத்துவதை யோபுக்கும் நண்பர்களுக்கும் இடையே நிகழ்ந்த மூன்று சுற்று உரையாடல்களில், அதாவது யோபு நூல் 4 முதல் 31 பிரிவு முடிய உள்ள 28 பிரிவுகளில் நாம் காண்கின்றோம். இறுதியில் யோபை சந்திக்க வரும் இறைவன் யோபு எழுப்பி வந்த ஏன் என்ற கேள்விக்கு விடை அளிக்காமல் தான் யோபுடன் இருப்பதை மட்டும் அவருக்கு உணர்த்துகின்றார். இறைவனின் இந்த பதில் யோபுக்கு நிறைவான நம்பிக்கையை தருகின்றது.
கலங்காதே என் நெஞ்சமே, திகையாதே உன் தஞ்சம் நானே, கலங்காதே என் நெஞ்சமே, திகையாதே உன் தஞ்சம் நானே.
எனது அருமை அன்புள்ளங்களே, யோபு நூலில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்த முக்கியமான பாடம் துயரங்கள் நடுவே வெளியாகும் நம்பிக்கை. தனக்கு நேர்ந்த துன்பங்களை குறித்து யோபு இந்நூலில் அடிக்கடி குறிப்பிட்டாலும் 19 பிரிவில் அவர் உருவகங்களை பயன்படுத்தி தன் துன்பத்தின் ஆழத்தை இவ்வாறு வெளிப்படுத்துகின்றார். வழியை அடைத்தார், பாதையை இருளாக்கினார், மணிமுடியை தலையினின்று அகற்றினார், எல்லா பக்கமும் இடித்து தகர்த்தார் என்று யோபு பட்டியலிடும் இந்த வரிகளில் அவரது வேதனையின் ஆழம் நமக்கு வெளிப்படுகின்றது. தனக்கு உண்டான தோல் நோயால் தன் குடும்பத்திலிருந்து தான் எவ்வளவு தூரம் வெறுத்து ஒதுக்கப்பட்டார் என்பதையும் 19 பிரிவில் யோபு வெளிப்படையாகவே கூறுகின்றார். உடன் பிறந்தோர், உற்றார், நண்பர், பணியாளர் அனைவரும் தன்னை விட்டு அகன்று சென்றதைப் பற்றி யோபு விவரிக்கும் வார்த்தைகள் வாசிப்போரின் மனதில் காயங்களை உருவாக்குகின்றன.
என் மனைவிக்கு என் மூச்சு வீச்சமாயிற்று, என் தாயின் பிள்ளைகளுக்கு நாற்றமானேன், என் உயிர் நண்பர் எல்லோரும் என்னை வெறுத்தனர், என் அன்புக்குரியவராயிருந்தோரும் எனக்கு எதிராக மாறினர், நான் வெறும் எலும்பும் தோலும் ஆனேன்.
பல்வேறு இழப்புக்களை அனுபவித்தது போதாது என்று தனிமை உணர்வும் தன்னை வாட்டுகின்றது என்று கூறும் யோபு தன் மீது இரக்கம் காட்டுமாறு நண்பர்களிடம் இவ்வாறு கெஞ்சுகின்றார்.
என்மேல் இறங்குங்கள் என் நண்பர்கள், என்மேல் இரக்கம் கொள்ளுங்கள், ஏனெனில் கடவுளின் கை என்னை தண்டித்தது, இறைவனைப் போல் நீங்களும் என்னை விரட்டுவது ஏன், என் சதையை நீங்கள் குதறியது போதாதா?
அன்பு இதயங்களே, 19 பிரிவின் ஆரம்பத்திலிருந்து 22 இறை சொற்றொடர் முடிய வேதனை கதறலை பல வழிகளில் வெளிப்படுத்திய யோபிடம் ஒரு திடீர் மாறுதல் உருவாகின்றது. யோபு வெளிப்படுத்தும் நம்பிக்கை அறிக்கை நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றது.
என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன். என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்டபின் நான் சதையோடு இருக்கும்போதே கடவுளை காண்பேன், நானே அவர் என் பக்கத்தில் நிற்கக் காண்பேன், என் கண்களே காணும், வேறு கண்கள் அல்ல, என் நெஞ்சம் அதற்காக ஏங்குகின்றது.
தன் கண்கள் இறைவனை காணும் என்று யோபு வெளியிட்ட அந்த நம்பிக்கை யோபு நூலின் இறுதியில் உண்மையாகின்றது.
உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன், ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றன
என்று 42 பிரிவில் கூறும் யோபு இறைவனிடம் முழுமையாக சரணடைகின்றார். அன்பு இதயங்களே, துயரங்கள் நடுவே வெளியாகும் அத்தகைய ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்விலும் வளர்வதற்கு இறை அருளை வேண்டுவோம்.
எந்த அருகினில் அனைவரும் வேண்டாலும்
இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.